தெளிவான பாதையும் நியாயமான வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான தேவைகளாக பிறந்த நாள் முதலாக முடிவு நாள் வரையில் அவனுடைய விசேஷத்தன்மையாக அமைய வேண்டும். ஒவ்வொருடைய மனதிலும் சத்தியம் இறக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு மேலாக ஒருவன் நிச்சயமாக உங்களை படைத்தவனாகவும் உங்களை வாழ வைப்பவனாகவும் உங்களுடைய தேவைகளை அவன் உங்களுக்கு அறிவிப்பவனாகவும் உங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்துபவனாகவும் சீரமைப்பவனாகவும் எந்த தேவைக்கும் நீங்கள் கலங்காதவர்களாக வாழ உங்களை அமைதிப்படுத்துபவனாகவும் இருக்கின்றான். இவை அனைத்துமே அவனுடைய குணங்களாக இருக்கின்றன. உங்களை படைத்தவன் அவன் ஒருவன் தான். எங்கு நாம் எங்கு தவறுகின்றோம்? என்னை பெற்றோர்களை நான் பார்க்கின்றேன். அவர்கள் என்னை படைத்தவர்கள், அவர்கள் என்னை பாதுகாப்பவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்றேன். என் இறைவனுக்கும் எனக்கும் இடையே ஏற்படக்கூடிய முதல் தவறு, என் பெற்றோர்களை நான் தெய்வத்திற்கு இணையாக ஆக்குவது. தெளிவின் மீது யார் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் இறைவனிடமிருந்து ஒவ்வொரு பொழுதும் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. அவரவர்களுடைய தூய்மையான இறைவனுடைய எண்ணத்தில் எந்த அளவுக்கு நிலைத்திருக்கின்றார்களோ அந்த அளவின்படி ஒவ்வொருவரும் அவர்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய சத்தியத்தை உரைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அவர்கள் கவனிக்க வேண்டும். நிகழக்கூடிய சத்தியத்தையும் உரைக்கக்கூடிய நிகழ்வுகளும் எது இங்கு உரைக்கப்படுகின்றதோ அது இப்பொழுதே நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றது. எது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அது உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்ற அந்த உரையும் அங்கு இருக்கின்றது. உங்களுடைய எண்ணத்தினுடைய விளக்கங்களுக்கு ஒளிமயமான வழிகாட்டுதலுக்கு நாம் உரித்தவர்களாக அமைய வேண்டும். படைப்பவன் யார்? பெற்றோர்கள் யார்? பெற்றோர்கள் படைப்பாரனால் நான் இந்த உலகத்திற்கு அவதரிப்பதற்காக ஒரு சாட்சியமாக அமைந்திருக்கின்றார்கள், ஒரு உருவமாக அமைந்திருக்கின்றார்கள், அவனுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அங்கமாக அமைந்திருக்கின்றார்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பவிட்டாலும் அந்த 10 மாதங்களும் உங்களை சுமக்க செய்தது அவன்தான். சுமக்க செய்பவன் 10 மாதங்களும் 7 கிலோ 8 கிலோ எடையுள்ள அந்த குழந்தையை நீங்கள் சுமப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் சுமக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் இருக்கும். அங்கும் நீங்கள் தெளிவாக இல்லை, குழப்பவாதிகளாக இருக்கின்றீர்கள், இறைவனை மறந்த நிலையில் இருக்கின்றீர்கள். திருமணம் ஆன நாளிலிருந்தே குழந்தை வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கின்றது. வேண்டும் என்ற அந்த எண்ணம் வேண்டுதலுக்கு உரியவன் இறைவன் தானே தவிர அந்த வேண்டுதலை நீங்களாக கொண்டு உங்களுக்கு நீங்களே குழந்தை பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்பவர்கள் இல்லை. தெளிவு வேண்டும், தெளிவின் மீது அமைய வேண்டும். எந்த ஒரு வாழ்க்கையாக நான் அமைக்கின்றேனோ அமைத்துக்கொள்ள விரும்புகின்றேனோ அந்த வாழ்க்கை என்னிடம் இல்லை, வேண்டும் என்ற அந்த வேண்டுதலோடு இருக்க வேண்டுமே தவிர நான் அதனை எனக்காக உருவாக்கிக் கொள்பவன் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அடிப்படையிலிருந்து உங்களுடைய உள்ளத்தின் சத்தியத்தை நீங்கள் உணருங்கள். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது, அந்த ஆரம்பம் பிறவியிலிருந்து, அந்த பிறவியானது கருவறையிலிருந்து ஆரம்பமாகின்றது. அந்த கருவறைக்கு காரணமான என்னை சுமக்கக்கூடியவள் இறைவனால் அமைக்கப்பட்ட அந்த மாபெரும் ஆற்றல் சக்தி அந்த 8 கிலோவை தாங்குகின்றது. இன்னைக்கு உங்களுடைய வயசில் 8 கிலோ கல்லை கட்டி நடந்து பார்ப்போம், அப்படிதான் பார்ப்போம். ஆனால் எவ்வளவு மெலிந்த தேகமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 8 கிலோ 7 கிலோ எடையை அவர்கள் சுமக்கின்றார்கள் என்றால் தாங்கள் சுமப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த எண்ணம் சரிதான் என்பது அவர்கள் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வளரும் போது நான் சுமந்தேன், நான் பெற்றேன் என்று அந்த குழந்தைக்கு சொல்லி காட்டுவார்கள். பிறரிடமும் பெருமை பாராட்டுவார்கள். பெருமை கொள்வது அனைத்துமே அழகான விஷயங்கள். நீங்கள் பெரும் பிரயத்தனத்தோடு சாதித்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்கள் உங்களை பாராட்டிக் கொள்வது என்பது கூடாது. அது ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவும் முறையாகவும் முடிவு வரையில் நிகழ்ந்தது என்றால் அது இறைவனுடைய மாபெரும் கருணையின் காரணமாகவும் அந்த அருளாளன் உங்களுக்கு அருளியுள்ள மாபெரும் பொக்கிஷம் வாழ்நாள் முழுமைக்கும் உங்களை தொடர்ந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நான் சுமந்தேன் என்று கூறுவது தவறு. அங்கு நம்முடைய இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவு ஏற்படுகின்றது. பெருமை கொண்ட மனிதர்களாக நாம் ஆகியிருக்கிறோம். இறைவன் சுமந்து கொண்டிருக்க உங்களுக்காக வேண்டி அவ்வளவு லேசாக்கியிருக்க அதனை நான் சுமந்தேன் என்று கூறும்பொழுது, நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுது நான் இறைவனுக்கு சமமாக ஆகிவிட்டேன். இந்த நிலைப்பாட்டில் உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு அறிகின்றது. உங்களுக்கு இறைவன் தேவையில்லை. நீங்கள் உங்களை இறைவனாக கருதும் வரையில் நிச்சயமாக உங்களிடமிருந்து எந்த பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். எந்த விருப்பமும் உங்களிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள். எந்த வேண்டுதலும் உங்களுக்கும் எனக்கும் இடையே இல்லை. தெளிவின் மீது அமைய வேண்டும். இது ஒரு நல்ல பிரதேசம். உங்களுக்கு சுவாசம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உயிர் மூச்சில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். இந்த உயிர் மூச்சை நான் நடத்துவான் இல்லை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதும் உங்களுக்கும் இறைவனுக்குமிடையே தொடர்பு ஏற்படுகின்றது. நான் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என் இறைவன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று இருக்கும் பொழுது கைவிட்டுவிடக்கூடாது என்ற பயம் இருக்கும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னும் போது அந்த பயம் இருக்காது. என் இறைவன் சுமந்து கொண்டிருக்கின்றான் என்ற பயம் வேண்டும். எங்கே கரு கடைஞ்சிடுமோ என்ற அந்த பயம் இருக்கும். இறுதி வரையில் பயம் இருக்கும், பெருமை இருக்காது. பெருமைக்கும் பயத்திற்கும் இடையே எந்த அளவுக்கு பயம் இல்லையோ பெருமை உச்சகட்டம் அடைகின்றது. எந்த அளவுக்கு பயம் இருக்கின்றதோ நீங்கள் பணிவுடன் இருக்கின்றீர்கள். எங்கு இறைவனுடைய அனுகிரகம் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு தேவையும் இறைவனால் நிறைவேறும். பயபக்தியுடையவர்களுக்கு உங்களால் எது முடியும்? நீங்கள் படைக்கப்பட்டவர்களா என்று கேட்டால் நான் படைக்கப்பட்டவன்தான் என்றும் கூறுவோம். அல்லது நீங்கள் பெற்றெடுக்கப்பட்டவர்களா என்று கேட்டால் அதுவும் சரிதான் என்று கூறுவோம். நான் பெற்றவர்களால் பெற்றெடுக்கப்பட்டேன். இந்த இரண்டில் எது முக்கியமானது? படைக்கப்படுவது முக்கியமானது. கருவில் என்னை வளர்ப்பது முக்கியமானது. அந்த இருளில் நான் யார் என்று தெரியாத நிலையில் முழுமையான வளர்ச்சி அடைந்து இந்த உலகத்திற்கு பாத்திரமான, இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய வானங்களையும் பூமியும் இணைத்து வாழக்கூடிய அந்த மாபெரும் சக்தியோடு நான் இந்த உலகத்தில் வருகின்றேன். நல் அறிவோடும் உணர்வோடும் உள்ளத்தோடும் என்னுடைய தேவைகளுக்கு சிந்தனையோடும் அந்த சிந்தனையில் கவனத்தோடும் கவனத்தில் என்னுடைய தேவைகளை நான் நுட்பமாக அறிந்து உபயோகப்படுத்துவதாகவும் இன்னும் என்னென்ன அவ்வளவுக்கும் இறைவன் உங்களுக்காக அளித்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல், தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த ஆற்றலை இறைவன் அமைத்திருக்கின்றான். நான் தெளிவாக பார்க்கின்றேன் என்று அந்த கர்வம் வந்துவிடும். நுண்ணறிவுள்ள நுட்பமான ஒவ்வொரு விஷயத்தையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கின்றான். தேர்ந்தெடுத்தல் அவனுடையது. நான் தேர்ந்தெடுக்கிறேன், எனக்கு அறிவிருக்கிறது, எனக்கு சூட்சுமம் இருக்கிறது என்னும் பொழுது தொடர் வருகிறது. நான் என் குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தேன் என்று கூறும் பொழுது அங்கும் தெளிவற்ற நிலை, குழப்பமான நிலை. இறைவன் உங்களுக்காக பாலை கொண்டு வர அதனை நான் ஊட்டுகின்றேன் என்று சொல்லும் பொழுது குழந்தைக்கு நான் விஷத்தை ஊட்ட ஆரம்பிக்கின்றேன், அது பால் அல்ல. இனிதான் குழந்தைக்கு கேள்வி வர ஆரம்பிக்கின்றன. உள்ளுக்குள் இருக்கும் வரையில் நான் என்ற அந்த வார்த்தை குறைவு, வெளியில் வந்ததற்கு பிறகு நான் என்ற அந்த வார்த்தை அதிகம், இறைவன் என்ற அந்த பயம் போய்விடுகின்றது. கருவறையில் இருக்கும் வரையில் பயம் ஓரளவுக்காவது இருக்கும், பிரசவம் வரையிலும் இருக்கும், அவ்வப்பொழுதாவது வந்து போகும், கவலையோடு பயமும் வந்து போகும். ஆனால் குழந்தை பிறந்த நாளிலிருந்து பெருமை தலைத்திருக்கிறோம், என்னுடைய குழந்தை என்று. அதற்கு எப்பொழுது இந்த விழா எடுக்க வேண்டும், எப்பொழுது மறு விழா எடுக்க வேண்டும், எப்பொழுது ஊருக்கு காண்பிக்க வேண்டும், எப்பொழுது பெருமை பாராட்ட வேண்டும், நான் எனக்கு புகழை சேர்க்க வேண்டும், என் குழந்தையை பாராட்டும் பொழுது எனக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பெருமை மேற்கொள்கின்றேன். குழந்தை பிறந்த நாளிலிருந்து அங்குதான் நமக்கு கடுமையான சோதனை, அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு. அந்த குழந்தையை வளர்ப்பதற்குள்ளாக போதும் போதும் என்று ஆகிவிடும். ஒரு குழந்தை ஒரு டஜனுக்கு சமங்கிற அளவுக்கு ஆகிடும். இனிமேல் குழந்தையை வேண்டாமோ என்ற அளவுக்கு ஆகிவிடும். இது உங்களுடைய பெருமையை காட்டக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் குழந்தை கூட அந்த பாக்கியம் திரும்பவும் வேண்டாமே, இது போதுமே என்ற அளவுக்கு ஆகிவிடும். எவ்வளோ பெரிய துர்பாக்கியம், குழந்தை என்பது மாபெரும் செல்வம், அந்த செல்வம் எனக்கு வேண்டாம் என்று எண்ணும் பொழுது மிகவும் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். என் இறைவனுடைய பாக்கியங்களிலிருந்து நான் விலகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை பயப்பட வேண்டும். அந்த பயபக்தியை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும். அந்த பயபக்தி இருக்கும் வரையில் வாழ்க்கை முழுமையிலும் எந்த கஷ்டமும் எந்த துக்கமும் கிடையாது, பயமும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் பயம் என்ற ஒன்று வரும்பொழுது மட்டும்தான் இறைவனை நீங்கள் நினைவு கூறுகின்றீர்கள். பயபக்தியுடன் நான் இறைவனை நினைவு கூறும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் நிறைவேறுகிறது, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல். நான் அதை சாதிக்கப் போகின்றேன் என்று எண்ணும் பொழுது அவ்வளவு தடைகளும் இடையூறுகளும் கஷ்டங்களும் விரும்பிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் கொஞ்சமாவது கிடைத்தது அது என் முயற்சியின் காரணமாக என்று அப்பொழுதும் என் முயற்சிக்குத்தான். நான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான இமயமடைய அளவுக்கு நான் முயற்சி செய்யவில்லை என்றால் இது கூட கிடைத்திருக்காது. அங்கும் அந்த இமயமலை அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள், குன்றின் அளவு கிடைத்திருக்கின்றது, அந்த குன்றும் உங்களுக்கு உதவாது. இவ்வளவு முயற்சிக்கும் இடையே உங்களுடைய வாழ்க்கை என்னடா இது, வாழ்க்கை இயந்திரத்தனமான வாழ்க்கையாக இருக்கின்றது. ஓய்வு கிடையாது, ஒளிச்சு கிடையாது, இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் எனக்கு ஒரே கவலையோடு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நான் அதிகமாக ஆக ஆரம்பிக்கின்றேன். பணத்தை சம்பாதித்துவிட்டால் நான் ஓய்வு பெற்றுவிட வேண்டும் என்று. இறைவன் உயிரை கொடுத்திருக்கின்றான், உயிரை காப்பதற்காக மனதை கொடுத்திருக்கின்றான். மனதில் இறைவனுடைய அருளாக நாளைய தேவைகள் அனைத்தையும் தன்புறத்திலிருந்து அருள்கின்றான். ஒவ்வொரு கவலையும் நீக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு தேவையும் நிறைவேற வேண்டும், அதுவும் சமீபமாகவே நிறைவேற வேண்டும், தூரத்தில் நிறைவேறக்கூடாது. இதனையும் அமைத்திருக்கின்றான், இதுவும் வேண்டும் 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 என்று விரும்பக்கூடிய அளவில் தான் இருக்கின்றது. இதனை நீங்கள் நிகழ்த்திக் கொள்ள உங்களுக்கு சாத்தியமே இல்லை, இறைவனுடைய அனுமதி வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கின்றது. நாம் சிந்தித்தால் தவிர இந்த தெளிவாக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் உணர முடியாது. ஒரு நோய் வந்துவிட்டால் சுகமாக வேண்டும் என்று அந்த இறை செய்தி உங்களுக்கு வருகின்றது. இது ஏன் நிகழ்ந்தது என்ற அந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு வருகின்றது. எங்கிருந்து வந்தது, என்ன காரணம் என்று கேட்பீர்கள். ஒரு நோய் வந்துவிட்டால் அதனையும் இறைவன் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள். இருந்தாலும் டாக்டர்கள் அறிவார்கள் என்று டாக்டர்களிடம் காரணத்தை நாடி சொல்கின்றோம். அந்த காரணத்தை கூறக்கூடிய டாக்டர்கள் காரணத்தை நீக்கவும் முடியாது, நோயை குணமாக்கவும் முடியாது. தெரிந்த பின்னரும் எந்த அளவுக்கு நாம் வடிகட்டி விடப்பட்டு விட்டோம் என்றால், டாக்டர்களால் நோயை குணமாக்க முடியாது என்று தெரிந்த பின்னரும் அவர்களிடம் சென்று தான் நான் மரணம் அடைவேன், வேறு என்ன வழி? அவர்களிடம் சென்று உங்களுடைய உடைமைகளையும் உங்களுடைய பொருள்களையும் இழந்து உயிரோட்டமுள்ள அந்த மனநிலையையும் கெடுத்துக்கொண்டு இனி வாழவே முடியாத துர்பாக்கிய நிலைக்கு தன்னை ஆளாக்கி விரிவாக்கி கொண்டு, என் இறைவன் ஏன் என்னை வதைக்கின்றான் என்று தனக்குத்தானே அநியாயத்தை சம்பாதித்துக் கொண்டு அவன் மீது பழியை போட்டு இன்னும் பல சுமைகளையும் சுமந்து கொண்டு இறுதியில் மரணம் என்ற துர்பாக்கியமான இந்த மரணத்தை டாக்டர்களின் கைகளால் நாம் அடையும் பொழுது அன்று நாம் நிராகரிப்பவர்கள், இறைவனை நிராகரித்தவர்கள், நன்றி கெட்டவர்கள் என்ற முத்திரையுடன் அகால மரணம் கெட்ட மரணத்தை நாம் தடுகின்றோம். இதை ஏன் கெட்ட மரணம் என்று கூறுகின்றோம் என்றால், நமக்கு இறைவன் அறிவித்திருக்கின்றான் இந்த வாழ்க்கை ஒரு சொற்பமான அளவை கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நிரந்தரமான வாழ்க்கை. இங்கு நீங்கள் இறைவனுக்கு திருப்தியோடு நடந்தால் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமைதியை கொண்டு உங்களுடைய உயிர் பிரியும். இறைவனை மறுத்து நான் தான் வாழ்கிறேன் என்ற திமிரை கொண்டு நடந்தால் வேதனைகளோடும் உங்களுடைய முடிவு அங்கு இறைவனுக்கு பொருத்தமில்லாததாக, நீங்கள் இறைவனை நிந்தித்தவர்களாக உங்களுடைய உயிரை நீங்கள் துறப்பீர்கள். அது கெட்ட மரணம். இனி இதற்காக என்னுடைய கூலி நரகமே. உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள், அந்த விருப்பத்தை இறைவன் தான் வைத்தான். தெளிவாக தெரிகின்றது இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. 1000 வருடங்கள் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பினாலும் அந்த நாள் நடைபெறக்கூடிய அந்த 1000வது ஆண்டு முடிவில் நீங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுக்கு துக்கத்திற்கு மேல் துக்கத்தை கொடுத்துவிட்டால் வாழ்க்கையை முடித்துக்கொண்டால் என்ன என்று உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்திற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய உயிரையும் துறப்பீர்கள். இந்த இரண்டுக்கும் இடையே இறைவனுடைய சோதனை, அவனுடைய காலம் உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதியின் பிரகாரம் அந்த நேரம் வரும் வரையில் நீங்கள் ஒரு நாடிகை முந்தியோ பிந்தியோ மரணிப்பவர்கள் இல்லை. உங்களால் வாழ முடியவில்லை என்று இருந்தபோதும் உங்களால் உங்களுடைய உயிரை நீக்கிக் கொள்ள முடியாது. அவன் அனுமதி பெற்றார்கள், அவனுடைய அனுமதி வேண்டும். நிச்சயமாக அவனுடைய அனுமதி இந்த விதத்தில் நடந்துவிட்டால் துர்பாக்கியமான மரணம். என்னுடைய காலம் முடியும் வரையில் பொறுமையாகவும் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொண்டும் தெளிவின் மீது அமைத்த அந்த ஒரு உள்ளத்தை குழப்பமான நம்மை காக்கிக் கொண்டு பெருமையின் காரணமாக பெருமையிலிருந்து விடும்பொழுது நல்லறிவு கொண்டு தெரிந்து என் இறைவன் நீ அனுமதித்தால் நான் வாழ்கின்றேன், இனி என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும், என் பொறுப்பில் என்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே, நீ என்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பாயாக என்று அவன் பக்கம் திரும்பியவர்களாக யார் தங்களை முழுமையாக சரணடைய செய்கின்றார்களோ தங்களுடைய மனதை இறைவனுடைய அந்த கட்டளைக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திலும் உங்களுக்கு மறுமையில் தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று சொன்ன பிறகு ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு உலக வாழ்க்கை இருக்கின்றது, அது நிரந்தரமானது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். தெரிந்த பின்னரும் நாம் அதனை பயப்படுபவர்களும் இல்லை, நம்புபவர்களும் இல்லை. இந்த தெளிவிற்கு பிறகும் யார் இந்த உலகத்தில் அக்கிரமமாக வாழ்ந்துவிடுவோம், என்றென்றைக்கும் வாழ்ந்துவிடுவோம் என்ற அந்த எண்ணத்தையும் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் 7 தலைமுறைகளுக்கு நான் சேர்த்து வைக்கப் போகின்றேன் என்று அவர்கள் தங்களுடைய செல்வங்களின் பக்கம் திரும்பும் பொழுது, பொருள்களின் பக்கம் திரும்பும் பொழுது உங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை பிறகு மரணத்தை தவிர அடுத்த வாழ்க்கை உங்களுக்கு மறு உலகத்தில் தான் என்பதை தவிர இந்த உலகத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்த பின்னரும், அது மட்டும்தான் நிரந்தர வாழ்க்கை என்று தெரிந்த பின்னரும் இங்கு நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இருப்பதை போன்று எண்ணிக்கொண்டு நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சேமித்து வைத்தல் என்னுடைய பெருமையையும் என்னுடைய இறை மறுப்பையும் காட்டுகின்றது. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பயம், எனக்கு வருமானம் அமையுமா, வாடிக்கையாளர்கள் வருவாரா என்று. அந்த பயத்தின் காரணமாக இறைவன் வாடிக்கையாளர்களை அமைத்து உங்களுக்கு வருமானத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் பொழுது இனி இந்த வருமானத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனை மறக்கின்றோம். அங்கு நமக்கு நம்முடைய எண்ணங்களினுடைய கீழான தரத்தின் காரணமாக நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது பாழாக ஆரம்பிக்கின்றது. சுகவீனங்களும் வேதனைகளும் நமக்கு உருவாக ஆரம்பிக்கின்றன. காரணத்தை தேடுவோம். காரணம் உங்களுடைய பெருமை. அந்த பெருமையை நீங்கள் நீக்கிக் கொள்பவர்கள் இல்லை. அந்த பெருமை உங்களுடைய பெரும் சொத்தாக இருக்கின்றது. எனவே நீங்கள் காரணத்தை ஒருபோதும் அறிய முடியாது. அந்த காரணத்தை அறிந்தாலும் சரி, அந்த பெருமையை நீங்கள் விடமாட்டீர்கள். நம்முடைய வேதனைக்கு காரணம் நம்முடைய பெருமை, இணை வைப்பு. பெருமை என்பது இறைவனுக்கு நிகராக என்னை நான் ஆக்கிக் கொண்டிருப்பது, தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ. நீங்கள் தெரியாமலோ அறியாமலோ செய்யக்கூடிய அது பிழைகளாக இறைவன் கருதுகின்றான். நிச்சயமாக அவன் பிழை பொறுப்பும். அதற்கு நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டிய அவசியமே இல்லை. அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நீங்கள் மன்னிப்பு தேட வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதும் சரி, அறியாமல் தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற இணை வைப்பை பெருமை கொள்கின்றேன். இது இறைவனுக்கு நிகராக நான் என்னை ஆக்கிக் கொண்டு விட்டேன் என்று அந்த நல்லறிவு இல்லாததன் காரணமாக இப்பொழுது நமக்கு தெரிகின்றது, நான் சுமந்தேன், நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நான் ஓட்டினேன் என்று கூறும்பொழுது பகிரங்கமான இணையை வைப்பது என்பது தெரிகின்றது. இதுவரையில் இந்த உணர்வு ஊட்டப்படாத நிலையில், தெளிவு ஊட்டப்படாத நிலையில் நான் செய்த தவறுகள் நிச்சயமாக மன்னிக்கப்பட்டுவிட்டன. எனவே தான் இறைவன் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். எனவே தான் இந்த நடுவரிசை கேட்பதற்காக வேண்டி இன்று உங்களை அமர்த்தியிருக்கிறான் என்று இது உங்களுக்கு இறுதியாக வாக்களிக்கப்படுகிறால் இனியும் நீங்கள் தவறு செய்வர்கள் இல்லை, தெரிந்து விட்டீர்கள், தெளிவடைந்து விட்டீர்கள். இறைவன் தான் உங்களை படைத்தான் என்று உங்களுடைய பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது உங்களுடைய படைப்பை பற்றி. ஆனால் ஊர் உலகம் கற்பித்திருக்கின்றது பெற்றோர்கள் உங்களுக்கு தெய்வங்கள் போன்று அந்த சமுதாயமே குட்டிச்சுவராகிவிட்டது. இதன் காரணமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது படைப்பதும் கருவை உருவாக்குவதும் உயிரை அமைப்பதும் அந்த உயிரை அந்த இருள்களில் வைத்து உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் காற்றில்லாமல் அதனை வளர்த்து பக்குவப்படுத்தி ஒரு அழகான அமைப்பாக இந்த குழந்தையை இந்த உலகத்தில் அவதரிக்க செய்தால் வானங்களையும் பூமி மாற்றக்கூடிய அளவுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து அமைத்து அந்த ஒரு குழந்தையை உங்களுக்காக கொடுத்தால் நான் பெற்றேன். பெற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் கடைசியில் முதல்ல யார்? அம்மா, அதுக்கப்புறம் அப்பா, லைன் கிரேட், அதுக்கப்புறமா உங்களுக்கு குரு சாப்பாட்டுக்கு வடிவகுரு, அதுக்கப்புறமா தெய்வம். எது முதல்ல வரணும்? தெய்வம். தெய்வத்துக்கு நிகராக எதுவுமே இல்லை. அந்த மூணு அடிக்கப்படணும், மாதா பிதா குரு மூன்றும் அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய எண்ணம் தெளிவாக வேண்டும். என் இறைவனை தவிர என் அம்மாவையும் படைத்தது கிடையாது, அவர்கள் படைத்துக் கொள்ளவில்லை. என் அப்பாவையும் சரி, இந்த குருவையும் சரி, இந்த மூன்று பேரையும் என் இறைவனுக்கு இணையாக நான் ஆக்கிவிட்டால் இனி இறைவன் இல்லை. உங்களுக்கு மூன்று தெய்வங்கள் இருக்கின்றன, அதை வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். குருவுக்கும் நோய்கள் இருக்கின்றது, அம்மாவுக்கும் நோய்கள் இருக்கின்றது, அப்பாவுக்கும் நோய்கள் இருக்கின்றது. இந்த மூன்று பேருமே நோயாளிகள், கவலையும் பயமும் கொண்டிருப்பவர்கள். கடவுளுக்கு பயம் இருக்குமா? கடவுளுக்கு கவலை உண்டா? கடவுளுக்கு தேவைகள் உண்டா? கிடையாது. அப்படி இருக்கும்போது தேவைகளுக்கே உத்தாண்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த முகத்தை பார்க்கும்போதே கவலையோடு கூடிய முகமாக இருக்கின்றது. எப்படி இவர்களை நீங்கள் தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள், தெய்வத்திற்கு இணையாக எடுத்துக்கொண்டீர்கள், தெய்வம் போன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, அவனை போன்று எதுவுமே இல்லை, அவனுக்கு ஒப்பாகவும் எதுவும் கிடையாது என்பதை நாம் அறிந்திருந்தும் இந்த தெளிவின் மீது அமர்வீர்களானால் இப்பொழுது நீங்கள் உங்களையும் நம்பக்கூடாது, பெற்றோர்களையும் நம்பக்கூடாது, உங்கள் அனைவரையும் படைத்து உங்களை ஒரு சமுதாயமாக குடும்பமாக ஆக்கினானே அவன் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த இறைவன் மீது நீங்கள் முஸ்லீம்களாகவும் இருக்கின்றீர்கள், கிறிஸ்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள், இந்துக்களாகவும் இருக்கின்றீர்கள், இன்னும் பல குலங்கள் கோத்திரங்களாகவும் இருக்கின்றீர்கள். உங்கள் யாவருக்குமே இறை பக்தி இருக்கின்றது, கடவுளை நம்புகின்றீர்கள் என்று கேட்டால் ஆம் என்று கூறுவீர்கள். பிறகு ஏன் இறைவன் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, ஏன் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லை? முதலில் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் மனிதர்கள் முடியாது என்று கூறிய பிறகும் இந்த நிலையில் எனக்கு இறைவன் வேண்டும் என்று கூறக்கூடியவர்கள் யார்? எனக்கு இறைவன் போதுமான என்று கூறக்கூடியவர்கள் யார்? இறைவனை மட்டுமே நீங்கள் இப்பொழுது நம்புங்கள். மனிதர்களை நம்பாதீர்கள், மருத்துவரை நம்பாதீர்கள். மனிதர்களை நம்பிக்கையை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இறைவனுக்கு நிகராக நாங்களும் அறிவுபடைத்தவர்கள், நாங்களும் எங்களை வாழ வைத்துக் கொள்வோம் என்ற அந்த பெருமையிலிருந்து நீங்கியவர்களாக இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக யார் இருக்கின்றீர்கள்? இறைவனை நம்புகின்றோம், இருந்தாலும் எங்களுடைய அறிவையும் நாம் நம்புகின்றோம். இவரும் குணமாக்குவார். இப்பொழுதும் நான் இறைவனை நம்புகின்றேன், இருந்தாலும் மருத்துவத்தையும் எதை நாம் அதிகமாக நம்புகிறோம்? இறைவன் சப்போஸ் கைவிட்டு விட்டால் அதை விட பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் டாக்டர் இருக்காங்க தானே? இப்போ யாரை விட யார் பெட்டர், யாரை விட யார் ஆற்றமிக்கவன், யாரை விட யார் காப்பாற்றுபவன், யாரை விட யார் உங்களுக்கு உயிரளிப்பவன் என்று உங்களுடைய உள்ளத்தில் கேளுங்கள். மருத்துவர் இது கடவுளை நம்ப மாட்டேன் என்று கூறிக்கொண்டு போனாலும் அவ்வளவு குற்றமில்லை. கடவுளை நான் நம்புகின்றேன், ரொம்ப நேசிக்கின்றேன், ரொம்ப நம்புகிறேன் சொல்லிட்டு அதை விட ஒரு பெட்டர் வார்த்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் எப்பேற்பட்ட ஒரு அது நம்பிக்கைக்கான துரோகம். மனித நம்பிக்கைக்கே துரோகம் செய்துவிட்டால் அந்த துரோகியை நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறக்கூடியவர்கள் இறைவனுக்கு துரோகமாக அவனிடமே நான் முறையிட்டுக் கொண்டு அவனுக்கு பதிலாக நீ கைவிட்டு விட்டால் எனக்கு இருக்கவே இருக்கிறது டாக்டர் கிடைக்கின்றார்கள் என்று நான் 108 நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நிலைமை என்ன? நாம் யார் என்பதை நம்மால் அறிய முடிகிறதா? நமக்கு பிரார்த்தனை ஒரு கேடா என்பதுதான். மனிதர்களை நம்பிக்கை கொண்டிருக்கும் வரையில், மனிதர்களுடைய அறிவை நான் நம்பும் வரையில் அழிவு என்ற ஒன்றை தவிர நான் எதனையும் எதிர்பார்ப்பதற்கு இல்லை. பகிரங்கமாக இறைவனுடைய துரோகிகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் மற்ற மனிதர்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அங்க அடையாளங்கள் மூலமாக பயபக்தியுடையவன் என்று, என்னுடைய வேஷங்களின் மூலமாக முகத்தோற்றத்தில் என்னுடைய வேஷங்களின் மூலமாக நான் பக்தியாளன் என்று காட்டிக்கொண்டிருக்கின்றேன். தெளிவாக தெரியும், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் மீது நம்பிக்கை கிடையாது என்பது தெரியும். இறைவனும் உங்களுடைய உள்ளத்தைத்தான் கவனிக்கின்றான். உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை என்னுடைய முக வேஷத்தில் நான் மனிதர்களை ஏமாற்றுவேன் தேர இறைவனை ஏமாற்ற முடியாது என்று தெரியும். அப்படி என்றால் உள்ளத்தை நான் பேணிக்கொள்ள வேண்டும். நான் இறைவனுக்கு நிகராக ஆகிவிடக்கூடாது. இறைவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, அவன் மகாசக்தி என்று சொன்ன பிறகும் நான் என்னுடைய ஆற்றலை நம்புகின்றேன். நான் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். நான் ஒரு டாக்டர் என்றும் மற்றவர்கள் கருத வேண்டும் என்று நம்புகின்றேன். டாக்டர் என்ற அந்த ஒரு சொல்லுக்கு கரெக்டர் என்ற பெயர், சத்தியத்தை அதை அலங்கோலப்படுத்துவோர் என்ற பெயர், அழகான உருவத்தை கத்தியால் கீழி சிதைப்போர் என்ற பெயர். என்னுடைய ஈடி மீட்டர் நான் டாக்டர் பண்ணுறேன்னு சொன்னால் அது வந்து நான் வந்து அது உண்மைத்தன்மையிலிருந்து அதை சிதைத்து விட்டேன் என்பது பொருள். ஆர்டர் பண்ணுறேன், அடல்ட்ரேட் பண்ணுறேன் என்பது பொருள். டாக்டரை நம்புகின்ற அளவுக்கு நாம் இறைவனை நம்புவதில்லை. உயிர் வறுமை இந்த இரண்டுக்கு மட்டும்தான் ஒரு சோதனை வந்தால் நாம் இறைவன் என்று திரும்பமே தவிர அதுவரையில் திரும்ப மாட்டோம். அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்த பிறகும் டாக்டர்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரி பேஷண்ட்டை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் இறைவனை நம்புவேன் என்ற அளவுக்கு தான் அவசரமும். இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கின்றேனா அல்லது உங்களை விட்டும் தொலைவில் இருக்கின்றேனா என்று. நீங்கள் அவனை அழைக்கின்றீர்கள். முதலில் இறைவன் யார் என்று தெரியாமல் கத்துகின்றோம். பிறகு அந்த வேகம் படிப்படியாக அடங்கி உள்ளுக்குள் ஆட ஆரம்பிக்கின்றோம். இப்பொழுதுதான் இறைவனுடைய பிரார்த்தனை நிறைவேறுகிறது. உங்களுடைய உள்ளத்தோடு அவன் இணைந்திருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியாத வரையில் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நீங்கள் முஸ்லீம்களாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், ஒருபோதும் நீங்கள் இறைவனை உணர்ந்ததில்லை. இறைவனை உணர வேண்டுமா, மனிதர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமா, குரு கற்றுக் கொடுக்க வேண்டுமா, இறைவனை நீங்கள் உணர வேண்டுமா? உணர்வதில் இறைவனுடைய நேரடியான தொடர்பு நான் யார் என்பதை அறிவிப்பவன். ஆனால் நீங்கள் குருக்களையும் பூசாரிகளையும் இமாம்களையும் உங்களுடைய பாதகமாக நம்பும் பொழுது அப்பொழுதும் எனக்கு என்னுடைய இறைவனுடைய பாதை அறிவிப்பவன் மனிதன்தான் என்ற அளவுக்கு வந்துவிட்டீர்களே தவிர இந்த பகிரங்கமான மோசடியும் இணைவைப்பும் இறைவனால் ஒரு காலம் அங்கீகரிக்கப்பட முடியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள், முஸ்லீம்களாக இருங்கள், யூதர்களாக இருங்கள் அல்லது இந்துக்களாக இருங்கள், ஒருவருக்கும் இறைவனிடமிருந்து பதில் கிடையாது. காரணம், இறைவனை விட்டுவிட்டு உங்களுடைய மட்டமான பொருளடிப்படையிலான அறிவு எவற்றையெல்லாம் பார்க்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனை தவிர்த்து ஒவ்வொன்றையும் படைத்தவன் அவன்தான் என்று இருக்கும் பொழுது மாபெரும் படைப்பாளனாகிய அந்த மகாசக்தி என்ற அந்த ஒரு உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மைக்கு ஒரு உண்மையின் சத்தியத்திற்கு விளக்கம் கூட சிந்தித்து உணர்ந்து அறியாத நிலையில் அங்கும் உங்களுக்கு பூசாரிகள் தேவைப்படுகின்றார்கள். குருமார்களை நம்பும் முறையில் இறைவனை இல்லை. உங்களுடைய இறை சக்தி மகாசக்தி என்பது உண்மையானால், ஆற்றல் மிகு உண்மையானால், சத்தியம் அவண்டம் மட்டும்தான் என்பது உண்மையானால், எப்படி மனிதர்களில் நீங்கள் அடையாளம் தெரியாமல் உருச்சதையக்கூடிய அந்த மனிதர்களை நீங்கள் இறைவனுக்கினையாக ஆக்கிக் கொண்டு இவர்கள் இறைவனை வழிகாட்டுவார்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாம் வீட்டில் இருக்கும் பொழுது பெற்றோர்களை தெய்வம் என்று நாம் ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். வீட்டை விட்டு கோயில்களுக்கு போனால் பூசாரிகள் தெய்வங்களுக்கு பதிலாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். தவறுகளுக்கு மேல் தவறுகள். எனவே உங்களுடைய கஷ்டமான காலத்திலும் நீங்கள் கோயில்களுக்கு, மசூதிகளுக்கோ, சர்ச்சைகளுக்கோ சென்று பிரார்த்தனை செய்ய முடியாது. நேரடியாக ஆஸ்பத்திரிகளுக்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரு தெய்வம் காத்திருக்கின்றது உங்களுக்காக, டாக்டர்கள். உங்களுடைய மருத்துவ அறிவை உங்களுடைய தெய்வம் என்று கூறும் பொழுது இறைவன் உங்களிடம் விட்டு விலகி விட்டான். நாம் நிராகரிப்பவர்களா அல்லது நாம் தெளிவான இறைவனுடைய உணர்வின் மீது இறைவனுடைய அனுகிரகத்தை நாம் பெற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? தெளிவு கிடைத்திருக்க வேண்டும். நிச்சயமாக இறைவனுடைய அருட்கொலைகளிலிருந்தும் விலகியவர்களாக, வெகு தூரத்தில் விலகியவர்களாக, தங்களை சார்ந்தவர்களையும் தங்களையும் இறைவனுக்கு நிகராக ஆக்கிக்கொண்டு கொஞ்சம் கூட பணிவில்லாமல் பயமில்லாமல் டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடும் பூசாரிகள் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடும் இந்த இரண்டையும் கொண்டுதான் இறைவனுக்கு பதிலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வீடுகளில் நன்றாக இருக்கும் பொழுது பெற்றோர்களை வணங்கிக் கொண்டிருக்கின்றோம். வெளியில் கஷ்டம் வந்துவிட்டால் பூசாரிகளையும் டாக்டர்களையும் நம்புகின்றோம். கடவுள் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடையாது. இப்பொழுது நீங்கள் சுமைகளை தாங்கிக் கொண்டிருப்பீர்கள். பல பேரும் டாக்டர்களைத்தான் முதன்மையாக கொண்டிருக்கின்றோம். இதை விட இதை வளர்த்துக் கொண்டிருக்கிற இறைவன் மீது எந்த விதமான ஒரு பற்றோ, அவன் எனக்கு சுகப்பிரசமாக அமைக்க வேண்டும் என்ற எண்ணமோ ஒரு காலம் கிடையாது. சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது உங்களுடைய இரண்டு பக்கம் திரும்ப வேண்டும். மன்னிப்பாயாக. இதுவரையிலும் பிழை பொறுத்தாய், இனி மன்னிப்பவன் நீ தான். எங்களுடைய கஷ்டங்களை நீ நீக்கு. நீங்கள் உங்களுடைய சுமைகளை நான் தான் உங்களுக்காக லேசாக்கி இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஒரு சனத்தில் உங்களுக்கு உங்களுடைய கவலைகளால் நீங்கள் மூழ்கிடக்கூடிய அப்படிப்பட்ட மகத்தான மாபெரும் ஆற்றலை கொண்டிருப்பவன் அவன் உங்களுடைய அவ்வளவு தீமைகளையும் உங்களுக்கு அதனுடைய விளைச்சல்களை கண் முன்பாக காட்டிவிட்டால் இப்பொழுது நடுங்கி போய்விடும் அடுத்த நிமிஷமே. ஆனாலும் அவற்றையெல்லாம் உங்களுடைய மனதை விட்டு மறக்கடிக்க செய்து நான் சம்பாதித்த தீமைகள் எனக்கு முன்பாக வருவதற்கு முன்பாகவே அதை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு ஒரு அமைதியை கொடுத்தால் நீங்கள் அந்த அமைதியில் உங்களை பாராட்டிக் கொள்வதும் உங்களை சார்ந்தவர்களிடம் நீங்கள் உதவி செய்யக்கூடிய வழிமுறைகளை முன்கூட்டியை மேற்கொள்வதும் உங்களுடைய போக்காக இருக்கின்றோம். மனிதர்களில் பெரும்பாலோர் மிக மிக நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். இறைவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. பயபக்தி தான் உங்களுடைய வாழ்க்கை என்பதை அறிய வேண்டும். எந்த மனிதரையும் நம்பக்கூடாது. இறைவன் என்ற ஒன்று வந்த பிறகு அவ்வளவு பேரும் அவனுக்கு கீழாகவா அல்லது நாம் அனைவரிலும் நமக்கு மேலாக கீழாக ஆகிக்கொண்டிருக்க முடியுமா? ஒவ்வொரு படைப்பும் அவனுக்கு கீழானதா? உங்களுடைய பதில் என்ன? நிச்சயமாக. அப்படியானால் உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் நான் மேலானவர் கீழானவர் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே. இந்த பெருமை என்பது அந்த மனிதருக்கு மேலாக நான் இருக்கின்றேன் என்று அவரை நான் கீழாக்கி என்னை மேலாக ஆக்கி அவர் பாராட்ட வேண்டும், என்னை நானும் பெருமை கொண்டனாக வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் கடவுளாக ஆக விரும்புகின்றீர்கள். உங்களுக்குத்தான் பெரும் கஷ்டம் ஏற்படுகின்றது. யாருக்கெல்லாம் பெரும் நோய்கள் இருக்கின்றனவோ அவங்க அறிந்து கொள்ளட்டும். பெருமையுடைய உச்சகரிசிலிருக்கும் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு நோய் உருவாகி இருக்கின்றது. நோய்களுக்கு காரணம் தெரிவீர்கள். நோய்களுக்கு காரணம் உங்களுடைய இணைவைப்பு. தங்களை தாங்களே தெய்வங்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த இணைவைப்பு. இப்பொழுது புதுசாக கற்றுக் கொடுத்த இந்த கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள், அங்கு இறைவன் இருக்கின்றானா? உங்களுடைய உள்ளத்தில் இந்த சத்தியத்தை இப்பொழுது கூறும்பொழுது ஆம் ஏற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் சத்தியம் என்று உங்களுடைய இறைவன் எங்கு கூறிக்கொண்டிருக்கின்றான? இதுவரையும் கூறிக்கொண்டிருந்தேன், உங்களுடைய போக்குகளும் பராக்குகளும் வெளியே உங்களுடைய புறப்பார்வைகளில் தொடங்கிவிட்டதன் காரணமாக இந்த ஒரு வகுப்பு நடக்கின்றது. உங்களுடைய மனக்கண்ணில் உங்களை நீங்கள் பாருங்கள். அந்த மனக்கண் மிக மிக முக்கியமானது. அகக்கண்கள், அந்த அகக்கண்களில் நீங்கள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். புறக்கண்களில் தொலைந்துவிட வேண்டாம். புறக்கண்களில் வெகு தூரமாக, என்னை விட்டும் தூரமாக நான் பார்ப்பதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். அகக்கண்ணில் உங்களுக்கு வாழ்க்கையாக அமைய வேண்டியது பயமும் கவலையும் இல்லாத வாழ்க்கை, இந்த உலகத்தில் சொற்க வாழ்க்கை. எது உங்களுக்கு வேண்டும்? அகக்கண்ணில் உணர்வுகள். அந்த உணர்வில் உங்களுடைய சத்தியம் நிறைத்திருக்கின்றது. என் குடும்பத்திற்கு எதுவும் நிகழக்கூடாது, எனக்கு எதுவும் நிகழக்கூடாது, வறுமை தீண்டிவிடக்கூடாது, கஷ்டங்கள் வந்துவிடக்கூடாது என்று பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஓரளவுக்கு ஏதாவது சமயத்தில் அதன் காரணமாக இறைவன் தன் அருளிலிருந்து கொடுத்து உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்க, அதே நேரம் டாக்டர்கள் உதவி செய்வார்கள் என்று வெளிப்படையான மருந்துகளை மாத்திரைகளை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன சின்ன கஷ்டம் வரும்பொழுது நான் இப்பொழுது என்னை காப்பாற்றிக் கொள்கின்றேன். பெரிதாக அவதற்கு முன்பாக இந்த இரண்டுக்கு நடுவில் எந்த அளவுக்கு நீங்கள் இணைவைகள் அதிகமாகின்றீர்களோ அந்த அளவுக்கு பெரும் துர்ச்சகனம் காத்திருக்கின்றது. அந்த துர்ச்சனங்கள் பலவற்றில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நோயும் குணமாக்க முடியாத நிலையில் இறைவழி மருத்துவம் என்று உங்களுக்கு கற்பிக்கும் பொழுது நான் இந்த உண்மையை சொல்லாமல் நீங்கள் எந்த மருங்கள் நான் சுகமாக்கின்றேன் என்று கூறினால் எனக்கு நிகழக்கூடிய பெரும் துர்பாக்கியங்கள் எவருக்கும் நிகழ. மிக பெரும் வேதனைக்கு சோதனைக்கு உள்ளாகக்கூடியவன் நான் முதலில். ஒருவரும் தன்னை தங்களை உங்களுக்கு நான் சுகமளிப்பவன் என்று கூறும் பொழுது அவர்களுக்கும் அவள் இறைவனுக்குமிடையே நேரடியான விரோதம், இறைவனுடைய கோபம் அவர்கள் மீது உண்டாகும். ஒவ்வொரு டாக்டரின் மீதும் இறைவனுடைய கோபம் இருக்கின்றது. ஒவ்வொரு டாக்டர்களும் யாரெல்லாம் தங்களை சிறப்பு மருத்துவர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அவர்களை சிறப்பு மருத்துவர்கள் என்று பாராட்டக்கூடிய அந்த வகையான மக்களும் ஒரே சமுதாயமாக ஆகிவிட்டனர். இறைவனுடைய கோபத்திற்கு டாக்டர்களுக்கும் பெரும் நோய்கள் உண்டு, அவர்களை நம்பிய மனிதர்களுக்கும் பெரும் நோய்கள் உண்டு. குணமாக்கவே முடியாது என்று கூறக்கூடிய அளவுக்கு குணமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இதே நிலையில் அதே நேரத்தில் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் குணமாகாது என்று. காரணம், நான் உள்ளத்தில் தங்கவில்லை, என் இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வெளியில் தங்குகின்றேன். மசூதிகளிலும் சர்ச்சைகளிலும் அங்குதான் கோயில்களில்தான் என்னுடைய இறைவன் இருக்கின்றான் என்று பூசாரிகள் காட்டிய அந்த பூச்சாண்டித்தனத்தில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். சுகமாக வேண்டும் என்று உள்ளத்தில் பேசிக் கொண்டிருப்பது யார்? இதற்கு நிகராக கெட்ட வார்த்தை சுகமாக மாற்றீர்கள் என்று கூறக்கூடிய டாக்டர்களுடைய டயக்னோசிஸ். எவ்வளோ படித்தவர் டாக்டர், இறைவன் யார்? ஒன்றுமே இல்லாதவன். அவனுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள்லாம் படித்தவங்க மாதிரி இருக்கிறீங்க. இப்போ போய் கடவுளை நம்புறீங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மகா கெட்ட மனிதர்களை பின்பற்றி அவர்களிடமிருந்து நான் எனக்காக ஒரு பாராட்டுதல் பெற வேண்டும். ஆக, படித்த மனிதர் எவ்வளவு அழகாக மருந்துகள் சாப்பிடுகின்றார் பாருங்கள் என்று ஊர் மக்கள் என்னை பாராட்ட வேண்டுவதற்காக வேண்டி அந்த நேரத்தில் நான் டாக்டர்களிடம் சொல்கின்றேன். பெரிய டாக்டர்கிட்ட போகிறேன், பெரிய ஹாஸ்பிட்டல்கிட்ட போகிறேன். அங்கே போய் செத்து வரும்பொழுது இந்த நோயால் இறந்தான்னு தான் அங்கே சர்டிஃபிகேட் வரும். இந்த நோய்க்காக சென்று அது குணமாகி வந்து வீட்டுக்கு வந்து சுகமாக இறந்தார் என்று கிடையாது. துர்மரணம். யாரை நம்பி இறந்தோம்? டாக்டர்களை நம்பி. எப்படி நம்பினோம்? உயிர் காக்கக்கூடியவர், இன்னும் சிறப்பாக மருத்துவம் பார்க்கக்கூடியவர், இன்னும் அங்குதான் உயிர் காக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் இருக்கின்றன. இன்டென்சிவ் கேர் யூனிட் தீவிரவாத சிகிச்சை பிரிவு அங்கே தான் இருக்குது. ஆக நாம் அங்கு செல்கின்றோம். அவள் அவ்வளவு பேரும் கருணை உள்ள முடியவர்களா அல்லது மமதையிலும் அகம்பாவத்திலும் ஆணத்திலும் இருப்பவர்களா? பெரிய ஆஸ்பத்திரிகளில் அங்கே இருக்கிற டாக்டர்கள் பணிவோடும் இரக்கத்தோடும் கருணையோடும் இருப்பவர்களா அல்லது இதற்கு நேர் மாற்றமான குணங்களை கொண்டு வாழ்பவர்களா? உங்களுக்கு தெரியும் இறைவன் எப்படிப்பட்டவன், கருணையா இரக்கமுள்ளவன் மன்னிப்பவன். யோகர் எப்படிப்பட்டவர்கள்? இப்போ செத்தாலும் சரி பணத்தை தரமாட்டேன், ஆர்கனை கொடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வரப்போகுது. உறுப்புகளுக்கு உங்களுக்கு ஏற்கனவே செத்துவிட்டால் இந்த உறுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் பணமில்லாவிட்டால் என்று அது வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் வெறும் கூடாக அனுப்பப்படுவீர்கள். இது நடக்குமா நடக்காத போன போக்கில் இவர்களா உங்களுக்கு உயிர் கொடுப்பவர்களும் உங்களை காப்பாற்றுபவர்களும் இறக்கமுள்ளவர்களும் இவர்களா உங்களுடைய உள்ளத்தில் அமைத்தார்கள் சுகமாக வேண்டும் என்று சுகமாக்க முடியுமா? நாம் தெளிவாக ஆக்கப்பட்ட பின்னர், நல்லுபேசம் கொடுக்கப்பட்ட பின்னர், யார் அதனை முற்றிலுமாக புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அகம்பாவம் கொண்டவர்கள், ஆணவம் கொண்டவர்கள். கொஞ்சம் கூட சிந்தனை என்ற ஒன்றை அவர்கள் உபயோகிக்காமல் அதனை தூர வீசி எறிந்துவிட்டார்கள். இவர்களுக்கு இனி இறைவன் யார் என்பதை ஒரு காலம் அடைய முடியாது என்ற நிலைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய இதயங்கள் மூடப்படுகின்றன, திரை விழுந்து விடுகின்றது. யார் அவர்களுக்கு நல்லவிசம் செய்தாலும் அவர்களுடைய காதுகளில் மந்தம் ஏற்பட்டுவிட்டது. அந்த காதுகளை திரைப்பவன் அவன் தான், கண்களில் இருக்கக்கூடிய திரைகளை நீக்குவனும் அவன் தான். இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுக்கு காதுகளை கொடுத்து அதற்கு ஒரு உணர்வையும் கொடுத்து அதற்கு செவித்தன்மையும் கொடுத்து கண்களுக்கு பார்வையும் கொடுத்து அதற்கு தரிசனத்தையும் கொடுத்து அதில் உண்மையையும் வைத்து உங்களை இருதயங்களில் விளங்கக்கூடிய அந்த அமைப்பை கொடுத்தவன் யார்? ஏதாவது ஒன்றை நீங்கள் நிகழ்த்தக்கூடியவர்களா? இதில் காது போச்சு, கண்ணு போச்சு, மூக்கு போச்சு, வாய் போச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் இனிமேல் வராது, வர வேண்டும் என்று இருக்கிறது. ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களை ஒரு சதை கட்டியாக படைத்து அதிலே ஒரு உருவம் இல்லாததாக அமைத்து பின்னர் அதிலிருந்து உங்களுக்கு தசை எலும்புகளையும் அதிலிருந்து உங்களுக்கு உறுப்புகளையும் அமைத்து அந்த உறுப்புகளுக்கு உணர்வையும் அளித்து உங்களை முழுதாக வெளியாக்கினானே, எந்த ஒரு பொருளுமாக இல்லாத நிலையிலிருந்து அவனையா மறுத்துவிட்டு போய்விட்டது? டாக்டர் கூறிவிட்டார்கள் எனக்கு இனி எதுவுமே நடக்காது என்று கூறுகின்றோமே, எந்த அளவுக்கு நீங்கள் நியாயம் உணர்வுபடுத்தீர்கள்? அப்பேற்பட்ட மகத்தான மாபெரும் கருணையாளன் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கண் பார்வை வேண்டுமே, காதுகள் வேண்டுமே என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அது கிடையாது என்று டாக்டர் கூறிவிட்டார், இனி எப்படி நடக்கும் அது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோமே. நம்முடைய நிலை என்னவென்று கூறுவது? இதைவிட அகம்பாவம் பிடித்த மனிதர்கள் நாம இருக்கும் பொழுது இதைவிட கேடான ஒரு வாழ்க்கையை இனி நாம் தேட முடியுமா? இல்லை, பயப்பட வேண்டும். எந்த ஒரு நன்மையான ஒரு தேவைக்கும் மனிதர்களிடம் நான் சென்று இறங்கும் பொழுது என் இறைவனே மன்னிப்பாயாக என்ற அந்த உணர்வு வேண்டும். அத்தியாயம் 18:57 வசனம், இறை உணர்வு வேண்டும். இறைவனுடைய எச்சரிக்கையோடு அவனுடைய எச்சரிக்கையோடு என்னுடைய உள்ளட்சமும் பயபக்தியாக கலந்து அந்த பயபக்தியின் அடிப்படையில் நான் வாடும் பொழுது என் இறைவன் எனக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை நான் உணர வேண்டும். இதில் ஏதாவது உங்களுக்கு இதுவரையில் சொன்ன பிறகு மாற்று கருத்து இருக்க முடியுமா? அப்படி என்றால் உங்களுடைய சான்றுகளை சமர்ப்பியுங்கள். என்னுடைய முயற்சியை கொண்டு நான் இன்று முதலாக கவலையும் பயமும் இல்லாமல் வாழ்வேன். என்னுடைய தேவைகளை எனக்கு நெருக்கமாக நான் கொண்டு வாழ்வேன். கடும் முயற்சி தேவையில்லை, கடும் உழைப்பு தேவையில்லை. என்னுடைய ஒவ்வொரு குறையும் இன்று எனக்கு நீங்கிவிட்டது என்பதற்கான சமர்ப்பிய சாட்சியங்களை சமர்ப்பியங்கள் பார்க்கலாம். நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு அச்சம் நீங்கிவிட்டது என்ற அந்த சத்தியத்தை கொண்டு எங்களுக்கு சமர்ப்பியங்கள் பார்க்கலாம். அந்த அச்சம்தான் உங்களுடைய பிரார்த்தனை என்பதை நீங்கள் அறிந்த நிலையில் இறைவன் உங்கள் மீது கொண்டிருக்கிற அருளை கொண்டு அதனை தன்னுடைய பிரார்த்தனையாக, தன்னுடைய தனக்காக செய்த பிரார்த்தனையாக அதை அங்கீகரித்துக் கொண்டு நன்மையை மதித்தானே, அவனுக்கு செய்யக்கூடிய இந்த துரோகச் செயல் இதைவிட அதிகமாக என்ன இருக்க முடியும்? உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய வேஷங்களை கொண்டு ஊருக்கு நீங்கள் காண்பிக்கின்றீர்கள், நான் பயபக்தியாளன் என்று. அவ்விதமாக அல்ல, இறைவன் உள்ளத்தை கவனிக்கின்றான். அங்கு உங்களுடைய பயபக்தி உணவு வேண்டும், இறைவனுக்காக வேண்டிய. நான் இறைவனுக்கு பயப்படுகின்றேன் என்று எண்ணும் பொழுது நான் உள்ளத்தில் பயப்பட வேண்டுமா, ஊருக்கு காட்ட வேண்டுமா? என் பயத்தை இறைவன் பார்க்க வேண்டுமா, ஊர் பார்க்க வேண்டுமா? உங்களுடைய முகங்களில் காணக்கூடிய அடையாளங்கள் ஒவ்வொன்றும் ஊருக்கு காண்பிக்கப்படுகின்றன. நிச்சயமாக அது எனக்குரியதல்ல, இறைவனுக்குரியதும் அல்ல. மனதில் உங்களுடைய இறைவன் யார் என்பதை உறுதி கொள்ளுங்கள். அவனுக்கு உரிய அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்ததன் காரணமாக நன்றி உணர்வை மேற்கொள்ளுங்கள். அவனுக்கு கண்ணியத்தை மேற்கொள்ளுங்கள். அவனுக்கு நிகராக எவனும் இல்லை, எதுவும் இல்லை என்ற அந்த மற்ற அவனுக்கு தவிர்த்து மற்ற அவ்வளவையும் நீங்கள் புறக்கணித்து பழக வேண்டும். ஆனால் இன்றும் நாம் இறைவனை புறக்கணித்துவிட்டு மற்ற அவ்வளவையும் நெருக்கமாக கொண்டிருக்கின்றோம். இது ஒன்று போதும். எவர்கள் தங்கள் இறைவனை பற்றிய அழகான செய்திகளை உபதேசிக்கப்பட்ட பின்னர், அத்தியாயம் 18:57, அதை நிராகரிக்கின்றார்களோ, புறக்கணிக்கின்றார்களோ, இனியும் நாம் அலட்சியப்படுத்துபவர்களா? இது உங்களுக்கு விளக்கமில்லாத ஒன்றை தெளிவாக்கிக் கொண்டிருக்கின்றேனா, தெளிவான ஒன்றை மறந்துவிட்ட நிலையில் நினைவூட்டுக் கொண்டிருக்கின்றேனா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் தாங்க வேண்டுமா, அல்லது உள்ளத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு இங்கு எனக்கு வேண்டாம் அங்கு போ என்று நீங்கள் கட்டிக்கொண்ட கட்டிடங்களுக்கு சென்று அங்கு நீங்கள் வழிபடப் போகின்றீர்களா, வழிபாடு செய்யப் போகின்றீர்களா, இங்கு அவனுடைய வார்த்தைகளுக்கு வழிபடப் போகின்றீர்களா? Are you going to do the rituals or are you going to pray heartfully, soulfully? முடிவு செய்யுங்கள். இந்த முடிவு இருக்கும் பொழுது எங்கு இறைவன் ஒருவனை தவிர இந்த இல்லத்தில் நீங்கள் வேறு எந்த ஒரு பொருளையும் கொண்டு வந்து ஒரு துளியளவு நம்பிக்கைக்கு கூட இங்கு இடம் இல்லை. தூய்மையாக்குங்கள். உங்களுடைய இறைவன் தூய்மையாக்குபவன், தான் நாடியவர்களை தூய்மையாக்குகின்றான். சிந்தித்து உணர்ந்து யார் என்னை அறிய முற்படுகின்றார்களோ, அறிந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு நான் அவர்களை உள்ளத்தை தூய்மையாக்குகின்றேன். அது தெய்வ உள்ளமாக இருக்கின்றது. தெய்வ இல்லங்கள் என்று நீங்கள் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லங்கள் உங்களுடைய கற்பனை என்ற மாயையும் பேயும் பிசாசம் இருக்கின்றன. தவிர சத்தியம் இங்கு அமைந்திருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். அங்கு நீங்கள் குடிகொள்ளாத வரையில் அமைதியும் இல்லை, நிம்மதியும் கிடையாது. பெரும் ஆரவாரங்களோடு கழகங்களோடும் கலவரங்களோடும் வாழ வென்றிருக்கும். அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், விலங்கி விலகிக் கொள்ளுங்கள். எந்த மனிதனுடைய அறிவும் அறிவல்ல. இங்கு நான் உணரக்கூடிய அந்த சத்தியம் மட்டுமே தான் என்னுடைய வாழ்க்கை புத்தகமாக இருக்கின்றது, வாழ்க்கை முழுமைக்கும். உங்களுக்கு உயிரளித்தவன் எவனோ அவன் தான் உங்களை வாழ்விப்பவன், வாழ்வு கொடுப்பவன். இதில் மாற்று கருத்து இருக்கிறதா? அல்லது உயிரளித்தவன் ஒரு பக்கம் இருக்க, இனி வாழக்கூடியவன் நான் தான். எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பது தெரியுமா? தெரியாது. அந்த மரணத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுபவர்களா? இல்லை. நீங்கள் வாழப்படுகிறவர்கள் என்றால் எத்தனை காலம் வாழ்வீர்கள் சொல்ல முடியுமா? இன்று நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தால் எத்தனை காலம் வாழ்வீர்கள் என்று சொல்லப்பட முடியுமா? உங்களால் முடியுமா? முடியாது. பிறகு என்ன வாழ்கின்றீர்கள்? யார் வாழ வைத்துக் கொண்டிருப்பது? மனிதன் என்ற இந்த கெட்ட உதவிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய அறிவு என்ற இந்த கெட்ட நாராசுரமான இந்த அறிவை என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி ஒரு துர்பாக்கிய நிலை, ஒரு அணுவளவு கூட நல்லறிவு இல்லாமல், சிந்திக்கக்கூடிய அந்த திறன் இல்லாமல் ஆகிவிட்டு இந்த நிலையில் ஜடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், செத்த பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கூறுவீர்கள், நான் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உயிரோட்டம் இல்லாத ஒரு இயந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், செத்த பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பூசாரிகள் கட்டிய கட்டிடங்களினுள் அங்கு இறைவன் இருக்கின்றான். இங்கிருந்து வெளியேறிவிடு, இங்கு தங்காதே, இங்கு வைத்து வெளியேறிவிடு. இது வெறும் கூடாகட்டும், வெறும் கூடாகட்டும், பேய்க்குடமாக இங்கு இருக்கட்டும், அங்கு இறைவன் இருக்கின்றான் என்று கூறும்பொழுது என்ன அறிவு இருக்குது அங்கு போனதற்கு? சிந்திக்க வேண்டும். இறைவனே சிந்தனையை கொடு என்று கேளுங்கள், யோசிக்காதீர்கள். நல்லறிவு வேண்டும் என்று கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நல்லறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யார் இந்த நல்லறிவை புறக்கணிக்கின்றார்களோ, இனியும் அலட்சியப்படுத்துகின்றார்களோ, அவர்களுக்கான வேதனை அவர்களுக்கு நிச்சயமாக சமீபமாக காத்திருக்கின்றன. இனி அவர்கள் தங்கள் கைகளால் தங்கள் காரியங்களை செய்வார்கள். ஒவ்வொரு விஷயமும் எங்கிருந்து அவர்களுடைய செயல்களாக, ஒரு மிருகத்தினுடைய செயல்களாக இருக்குமே தவிர, உள்ளத்திலிருந்து அந்த மூளை அங்கு செயல்பாடுகள் முறைப்படுத்தப்பட்டு அழகான செயல்களாக, அவர்களுக்கு உயிரோட்டமளிக்கூடிய செயல்களாக ஒருபோதும் அவர்களால் செய்ய முடியாது. இங்கிருந்து என்னுடைய மூளை இயங்க வேண்டுமே தவிர, இது அன்றி மனசு இல்லாமல் மூளை இயங்கக்கூடாது. உனக்கு மனசாட்சியே கிடையாதான்னு கேட்பாங்க சில விஷயம், சில சமயங்கள் மனசு உனக்கு இல்லவே இல்லையான்னு கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க மிருகத்தனமாக இருக்கிறது வெறும் மூளையிலிருந்து செயல்படக்கூடிய விஷயமாக இருப்பதன் காரணமாக அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும். நாம் இன்று செத்த பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், மிருகங்களிட கேடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே தான் மனிதர்களை விட மிருகங்களுக்கு நாம் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும், அவர்கள் நம்மை விட மேலானவர்கள் என்று இப்பொழுது அரசாங்கங்கள் உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. நாய்களும் பேய்களும் கரடிகளும் சிங்கங்களும் புலிகளும் பாம்புகளும் நீங்கள் சம்பாதித்து காப்பாற்ற வேண்டும். உங்களுக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை, உங்களிடமிருந்து பறித்துக்கொண்டு நாங்கள் வாழ வைப்போம். மிருக காதலர்கள், அனிமல் லவர்ஸ், மனிதர்களுக்கு கடுமையான விரோதிகள் ஒருவருக்கொருவர். எந்த அளவுக்கு நம்மை இறைவன் ஆக்கிவிட்டான் என்பதை பாருங்கள். நாம் மனிதன் என்ற அந்தஸ்திலிருந்து இறங்கி நமக்கு மேலாக மிருகங்களை இறைவன் ஆக்கிவிட்டான். அந்த மிருகங்களுக்காக நீங்கள் உடைக்க வேண்டுமே தவிர, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் உடைக்க முடியாது. பெரும் பெரும் மலைவாசி தலங்கள் அவ்வளவுமே வனச்சரகங்கள், சாங்சுவரி ஃபார் தி அனிமல்ஸ். உங்களுக்கு ஒரு புறா கொடுக்கல கிடையாது, அதுக்கு வட்டி, அதுக்கு உங்களுக்கான வரி, தண்ணிக்கு சொட்டு தண்ணிக்கு வரி இவ்வளவுக்கும். ஆனால் நீங்கள் மலைவாசிகள் போகக்கூடாது, அங்கே நீர்வீழ்ச்சி நிற்கக்கூடாது. அது மிருகங்களுக்குரியது. நீ மனிதன், மிருகங்களுடைய கேவலமானவன், கீழே இறங்கு. இறைவனுடைய வாக்கு இது உங்கள் மீது நிறைவேற்றிக்கொண்டிருக்கின்றது. ரோடுகளை அமைப்பீர்கள், அது உங்களுக்காக. இப்பொழுது அது நாய்களுக்காக. நீங்கள் பிளாட்ஃபார்மில் போங்க, ரோட்டில் நாய்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்முடைய நிலைமையை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இன்னமும் கொடுப்பூச்சிகளுக்குள்ளே உங்களுக்கு மேலாக ஆக்கப்பட்டுவிடும் உங்களுடைய அரசாங்கங்களால். நீங்கள் நம்பிக்கை கொள்ளவங்கள், இறைவன் நம்மை பாதுகாத்தால் தவிர நான் மனிதனாக வாழ்வதற்கில்லை என்று. நாம் மிருகங்களை காதலிக்கக்கூடியவர்களாக, இவ்வளவு கெட்ட மனிதர்களாக மாற வேண்டாம். மனிதர்களை அன்பு பாராட்டுபவர்களாக நீங்கள் உயர்ந்து விளங்க வேண்டும். இறைவனுடைய உதவி இல்லாமல் நடக்காது. மிருகங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, மிருகங்களுக்கு காலேஜ் இருக்குது, மிருகங்களுக்கு 5-star ஹோட்டல் இருக்குது. இப்படிப்பட்ட நாய்களை விட கேவலமாக நீங்கள் ஆகியவற்ற நிலையில் உங்களுக்கு என்ன இறைவன் என்ற ஒன்று தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எந்த நிலைக்கு நான் உள்ளாக்கப்பட்டு விட்டேன் என்பதை நான் என்று சிந்திக்க வேண்டும். என் இறைவனே என்னை மனிதனாக உயர்த்துவாயாக என்று உங்களுடைய இறைவன் பக்கம் எப்பொழுது திரும்புங்கள். இறைவனுடைய வாக்கு, உங்களை அழகான அமைப்பில் படைத்தேன், உங்களுடைய செயல்களின் காரணமாக நன்மையை மறந்து புறக்கணித்து, சத்தியத்தை புறக்கணித்து, நல்லவரிசையை புறக்கணித்து, உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டதுதான் ரோடுகள் நாய்களுக்காக, பிளாட்ஃபார்ங்கள் உங்களுக்காக. இனிமேல் கார் இருந்த ஓட்டினாலும் சரி, நாய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மிருக வரை சட்டம் உங்கள் மீது பாய். ரோட்டில் போகிறது உங்களுடைய வேலையில்லை, நீங்கள் பிளாட்ஃபார்ங்களில் போங்க. ரோடுகள் நாய்களுக்காக வேண்டி என்ற இந்த, நாம் நாய்களுடைய சமுதாயமாக வாழ்ந்துவிட்டோம், ஆக்கி கொண்டு விட்டோம். ஆகவே நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் யார் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அகிலங்களில் படைக்கப்பட்டவர்கள், படைப்பினங்களிலேயே மிக உயர்வான படைப்பினமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மனித இனத்திற்கு நிகரான ஒரு படைப்பு கிடையாது. இறைவனுடைய அனுகிரகத்தை நேரடியாக பெறக்கூடிய இறைவனுடைய ஒரு வைஸ்ராயாக, அவனிடமிருந்துள்ள இந்த பூமியின் மீது நீங்கள் பிரதிநிதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை அறியுங்கள். அவனுடைய குணங்கள் அவ்வளவும் உங்களுடைய குணங்களாக இருக்கின்றன. நீங்கள் மன்னிப்பவர்களாக இருந்தால் தெய்வகுணம் படைத்தவர்களாக சொல்வாங்க. அந்த தெய்வகுணம் மன்னிப்பவன் உங்களுக்கு அந்த குணம் இருக்குமானால் நீங்கள் தெய்வகுணம் படைத்தவர். தெய்வங்கள் அல்ல, தெய்வம் கொடுத்த அருள், அந்த தெய்வகுணம் உங்களுக்கு இருக்கின்றது என்று பொருள். சத்தியத்தையே பேசும் பொழுது அவரை நம்பலாம், உண்மையாளன் என்று கூறுவார்கள். சத்தியவான் இறைவனுடைய பெயர். உங்களுக்கு அந்த பெயர் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும், மதிப்பும் கிடைக்கும். இறைவனிடமிருந்துள்ள பல பண்புகளில் ஒரு பண்பு உங்களுக்கு மனிதர்களால் கொடுக்கப்படுமானால், அங்கீகரிக்கப்படுமானால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. ஒருபோதும் நான் என்ற அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாது, இறைவன் என்ற அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும். உங்களுக்காக ஒவ்வொரு விஷயமும் நற்செய்தியாகவும் நல்ல பேசமாகவும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் எந்த ஒன்றையும் மறந்துவிட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். உங்களுடைய இறைவனிடம் எப்பொழுது திரும்புங்கள், என் இறைவனே நான் எதனை ஏற்றுக்கொண்டேனோ அதனை நீ எனக்கு வாழ்நாள் முழுமைக்கும் உண்மையாக்கி வை. உன்னை மறந்துவிட்டவர்களில் நான் ஒருபோதும் ஆகிவிட வேண்டாம். நீ எனக்கு உதவி செய். என்னுடைய சந்ததிகளிலும் அவர்களிடம் நீ உன்னுடைய பாதுகாப்பை கொண்டு அவர்களை வழிநடத்து. மனித சமுதாயம் ஒரே சமுதாயம்தான். யாரொருவரையும் வேற்றுமை பாராட்டாமல் இருப்பதற்குரிய அந்த நற்பண்பை எனக்கு கொடு. நான் தான் வாழ்கின்றேன் என்று இருக்கும்பொழுது என்னுடைய சக்தி மிக குறைவு. அவ்வளவு பேருக்கும் நான் என்னுடைய தாராளத்தன்மை காட்ட முடியாது. நீ ஒருவன் தான் வாழ வைக்கின்றாய் என்று எண்ணும்பொழுது அகிலங்களில் 1000 கோடி அல்ல 50,000 கோடி பேருக்கு இருந்தாலும் சரி, எனக்கு அது சுமை இல்லை. சத்தியத்தை கொண்டு நீ நிலைத்துவனாக இருக்கின்றாய். ஒரே சமுதாயமாக எண்ணக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடு. ஒருபோதும் நான் மனிதர்களுக்குள் ஒருவரை மற்றவரை இழிவாக நோக்குவதோ, ஒருவர் மற்றவர் எனக்கு கீழாக நான் அவர்களுக்கு மேலாக மாற்றிக் கொள்வதோ கூடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் மற்றவர்கள் அனைவரும் இறைவனுக்கு அடிமைகள் என்று இருக்கும் பொழுது, எங்கு நான் என்னுடைய பெருமையை கொள்ளும் பொழுது நான் இவர்களுக்கு மேலாக ஆகிவிட்டேன். எல்லோருக்கும் மேலாக இறைவன் ஒருவன் தான் என்று இருக்கும் பொழுது, மனிதர்களில் நான் இவரை விட இவரை மேலானவன் என்று எண்ணும் பொழுது நான் இறைவனுக்கு சமமாக என்னை ஆக்கிவிட்டேன். இந்த இணை வைக்கும் பாவத்தை ஒருபோதும் இறைவன் மன்னிக்க மாட்டான். நீயா நானா என்ற அந்த ஒரு எண்ணத்தின் மீது உங்களை அமைத்து விடுவான். பின்னர் உங்களை பாதுகாப்பவர் எவரும் இல்லை என்று அறியுங்கள். மனிதர்களுடைய புத்தகம் எதுவும் கிடையாது. இது மட்டுமே தான் புத்தகம். இதற்கு நிகரான ஒரு புத்தகம் கிடையாது. இது சந்தேகமும் வேண்டாம். பயபக்தியாளர்களுக்கு தெரியும். எல்லா புத்தகமும் முடிவிட்டது, இங்கு திறந்துவிட்டது, சுகமாக வேண்டும் என்று கடவுளே 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 என்று அடித்துக் கொண்டிருக்கின்றேன். ஏன் இவ்வளவு அறிவு இருக்கிறத படிக்க வேண்டியதுதான, கூகுளில் போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். அந்த இக்கட்டான சூழலில் இங்கு மட்டும் அடித்துக் கொண்டிருக்கிறது மற்ற அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. இதில் யார் இப்பொழுதாவது நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இன்னொரு டேஸ் ஆஃப் லைஃப் இருக்கு, இன்னொரு வாழ்க்கையினுடைய இன்னொரு பரிமாணம் உண்டு, இன்னொரு வாழ்க்கையினுடைய இன்னும் மேலான ஒரு இறைவனுடைய ஒரு தவணை காலம் உண்டு. நிச்சயமாக வாழ்விக்கப்படுவீர்கள். பயபக்தியாளர்களுக்கு அந்த நேரத்தில் இது மட்டுமே தான் திறக்கும். இங்கு வாழக்கூடிய சுகம் வேண்டும், பிழைக்க வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். இந்த புத்தகத்திற்கு இணையாக இதனை விபரித்து வாழ வைக்கக்கூடிய எந்த புத்தகமும் கிடையாது. இதுவே புத்தகம். இதற்கப்பால் புத்தகங்கள் இல்லை. நீங்கள் படிக்கக்கூடிய அவ்வளவும் குப்பை சுட்டிகள், சாக்கடைகள் உங்களுடைய புத்தகங்கள். அவ்வளவும் கல்வி அவ்வளவும் இதற்கு நிகராக இல்லை. நீ இறந்துவிடுவாய் என்று கூறும்பொழுது பிழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே புத்தகம் இது மட்டும்தான். உனக்கு வேறு கதி இல்லை என்று இருக்கும்பொழுது எனக்கு ஒரு வாழ்வு வேண்டுமே என்று இயங்கக்கூடியதும் இந்த புத்தகம்தான். பயபக்தியாளர்களுக்கு இது நற்செய்தி. நான் என் கைகளை கொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் என் மனம் கூறும், அதில் ஒரு நன்மை கிடைக்கும்பொழுது நான் செய்திருக்கின்றேன் என்று அந்த எண்ணம் வருவதற்கு முன்பாக, ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக, என் இறைவனே நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் ஒரு நன்மை இருக்குமானால் அந்த நேரத்தில் நான் பெருமை கொண்டவனாக எந்த விதமான பெருமகிழ்ச்சியும் அடையாதவனாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்பதை தெரிந்த பிறகும் அதனை புறக்கணித்துவிட்டு என் இரு கைகளால் நான் சம்பாதித்தின் காரணமாக எனக்கு இந்த நன்மை கிடைத்தது, எனக்கு புகழாற வேண்டும் என்று நான் விரும்ப ஆரம்பிக்கும் பொழுது தன் இரு கைகளும் சம்பாதித்தவற்றிற்கு கூடியாக அவனுக்கு கடுமையான சோதனை வர இருக்கின்றது. பயந்து கொள்ளன் அந்த பயத்தையும் நீக்கிவிட்டு பெருமை கொண்டு வாழ்கின்றானே இவனை விட அநியாயக்காரன் யார்? தனக்குத்தானே இறைவனுக்கு பொருந்தாத ஒரு அந்த பெருமை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் என்று இருக்கும் பொழுது, தனக்கு இந்த மக்களிடையே நோயாளிகளுக்கு தனக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்று எண்ணும் பொழுது நீ இறைவனுக்கு நிகராக ஆகிவிட்டாய். இந்த இணை வைப்பிலிருந்து இறைவன் விலகிக் கொண்டான். உன்னை அடிப்பதை தவிர வேறு கிடையாது. இணைக்கும் பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். உங்களை நீங்கள் தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். ஒருபோதும் மன்னிப்பனாகவில்லை. இந்த கரங்களை நான் தான் இயக்கினேன். நீங்கள் என்னை பயந்ததன் காரணமாக நான் இயக்கிய இந்த உங்களுடைய கரங்களில் உயிரோட்டம் உண்டு. அந்த உயிரோட்டம் நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, கண்களிலும் கரங்கள் இருந்தால் கரங்கள் மட்டுமல்ல உங்களுடைய ஒட்டுமொத்த உடலில் பார்த்தாலும் சரி, எண்ணினாலும் சரி, அந்த உயிரோட்டம் அவர்களுக்காக உண்டது உள்ளது. அந்த உயிரோட்டத்தின் காரணமாக அவர்கள் நல்ல நிலை அடையும் பொழுது பெருமை கொண்டிட வேண்டாம். இது என் ஆற்றல், உயிராற்றல். ஒன்றுமில்லா நிலையிலிருந்து படைத்தேன். நீங்கள் என்னை நம்பியதன் காரணமாகவும் எனக்கு பயந்ததன் காரணமாகவும் உங்களுடைய ஒரு எண்ணத்தில் நாங்கள் சுகமாகிக் கொண்டிருக்கின்றது. இறை வழி மருத்துவம் என்பது இறைவனுடைய ஆற்றல் உள்ள ஒரு அத்தாட்சியாகும். கைகளையும் கால்களையும் நம்பாதீர்கள், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களின் எண்ணங்கள் நாங்கள் நிறைவேறும். இப்பொழுதும் கூட நான் கூறிக்கொண்டிருப்பதை நான் ஒரு உரையாற்றுகின்றேன் என்று எண்ணினால் ஒருவர் மனிதர் கூட இது இறங்காது. என் இறைவனே இதை நன்மையாக்கிக் கொடு என்ற அந்த பயபக்தியோடு பேசும் காரணமாகத்தான் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இது சத்தியம் வேண்டுமே என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இது நிகழும் வேண்டும். இதற்கு இறைவன் ஒருவன் தான் பொறுப்பு. உங்கள் முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகள் இறைவனிடமிருந்து வருவது. எதனையும் எழுதி வைத்துக் கொண்டு பேசவில்லை, சம்பந்தமில்லாமலும் பேசவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் எது மறக்கப்பட்டுவிட்டதோ மறைக்கப்பட்டுவிட்டதோ தூர வீசி எறியப்பட்டுவிட்டதோ அது மீண்டும் உங்களுக்காக புதுப்பிக்கப்பட்டு நினைவூட்டப்பட்டு அது உங்களுடைய பொக்கிஷமாக அமைப்பதற்காக வேண்டி இறைவனுடைய பிரார்த்தனை கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கும் காரணமாக தெளிவான வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த புத்தகத்தில் இல்லாமல் எந்த புத்தகத்திலையும் இது படித்துட்டு பேச முடியாது. இறைவன் அறிவித்தல் தவிர இன்று முதலாக முக வேஷங்களை நீக்கங்கள். உங்களுடைய இறைவன் வேண்டுமென்றால் உள்ளத்தினுடைய அந்த வேஷத்தை அந்த சத்தியத்தை காட்டுங்கள். உங்களுடைய பயபக்தியை இறைவனுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டுமே தவிர மனிதர்களுக்காக இல்லை. மனிதர்களுக்கு காட்டும்பொழுது என்னுடைய பயபக்தியை மனிதர்கள் காட்டும்பொழுது நானும் பயபக்தியாளன், இறைவனுடைய ஒரு அவதாரம், என்னை பாருங்கள் எவ்வளவு அதாவது பக்தி கராட்சமாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறியுங்கள், என்னையே நீங்கள் பின்பற்றுங்கள், என்னையே நீங்கள் வழங்குங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகின்றேன் என்றுதான் இமாம்களும் பூசாரிகளும் பாதிரிமார்களும் உங்களுக்கு முன்பாக வந்தார்கள். அங்கும் நாம் வழிகட்டு விட்டோம். என் இறைவன் என்னை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையுடன் நீங்கள் இன்று முதலாக உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக்குங்கள். அவன் ஒருவனுக்கு தவிர உங்களுடைய நன்மைகளை உங்களுக்காக உணர்த்தி கொண்டிருப்பவன் உங்களுடைய இருதயத்தில் வேறு எவனும் இல்லை. யாரையும் உடுக்கொண்டு வர வேண்டாம். அந்த மகாசக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். மகத்தான மறைவான சக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். முகத்திலிருந்து அடையாளங்களை அழித்து விட்டுங்கள். இங்கு இறைவனுடைய பிரகாசம் இருக்கிறது. அந்த அகக்கண் பிரகாசத்தில் நீங்கள் வாழ வேண்டும். புறக்கண்களில் பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களை என் பக்கம் திசை திருப்பி ஒரு பக்தியாளர் போலும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்னை ஏமாற்றிக் கொண்டு மனிதர்களையும் ஏமாற்றிக் கொண்டு இறைவனுக்கு கடுமையான பகைவனாக ஆகிட வேண்டாம் என்று விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். சத்தியத்தை கூறிய பின்னரும் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை கட்டுப்படுகின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உள்ளட்சியம் கொள்ளுங்கள். உள்ளத்தின் அடையாளம் முக்கியம். முகத்தின் அடையாளம் உங்களுடைய துர்பாக்கம். அறிந்து கொள்ளுங்கள். பயபக்தியாளர்களாக இருங்கள். உங்களுடைய பயபக்தியை உண்மையா இல்லை என்ற இறைவன் அறிவான். அந்த பயபக்திக்கு வாழ்க்கை அமோகமான வாழ்க்கை உண்டு. உங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிக்கும் பொழுதும் பயபக்தியோடு ஆரம்பிக்கின்றீர்கள். நடக்க வேண்டுமே என்று இனிஷியல் ஆரம்பிக்கும் பொழுது அதன் காரணமாக உங்களுக்கு தெரிகிறது. வியாபாரம் வந்த பிறகு பெருகிய போது பணத்தை அனுப்பி வாழ்ந்தீர்கள். அங்கே இறைவன் அனுகிறம் போய்விட்டது, பயம் போய்விட்டது. இறுதியாக பெரும் வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் எதிர்ப்பு அடைக்கும் பொழுது மன்னிக்கலாம் அல்லது முடித்துவிடலாம். பயந்து கொள்ள வேண்டும். நாம் அநியாயக்காரர்களாக வாழக்கூடாது. அப்படி இருப்பமேயானால் இன்று இருதயத்திலிருந்து உங்களுடைய இறைவன் விலகுகின்றான். ஏனென்றால் உங்களுடைய பெருமை போய்விட்டது. நான் என்ற அந்த பெருமையும் மனிதர்கள் எனக்கு பாதுகாப்புகின்ற அந்த பெருமையும் உங்களுடைய உள்ளத்தில் சேர்ந்து விட்டது. இறைவன் விலகிவிட்டான். உங்களுடைய உள்ளம் மனிதர்களுடைய அழியக்கூடிய அவ்வளவு சக்திகளையும் கொண்டிருக்கின்றே தவிர தெய்வ உள்ளமாக இதுவரையில் இருந்த அந்த மகாசக்தி அது மட்டுமே இடம் கொடுத்து தூய்மையாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை தவறிட்டதன் காரணமாக வந்தது கேடு. இன்று முதலாக அநியாயக்காரர்களாக ஆகிவிட்டோம். இனி என்னுடைய அகப்பார்வை இல்லாத காரணமாக என் பார்வையின் மீது தேடப்பட்டு விட்டது. பார்ப்பதை அறிந்து கொள்ள முடியாத சக்தியும் ஏற்பட்டுவிட்டோம். பார்வையின் மீது சிறை என்பது அகக்கண் மூடப்பட்டுவிட்டது. எனவே பார்ப்பதை இது என்ன சரியாக தவிர அறியக்கூடிய சக்தி போய்விட்டது. காதுகளிலும் மந்தம் ஏற்பட்டுவிட்டது. நல்வார்த்தையை கேட்க முடியாது, உபதேசங்களை கேட்க முடியாது. இதை போன்ற ஒரு துர்பாக்கிய நிலை, இதற்கப்பால் ஒரு துர்பாக்கிய நிலை கிடையாது. படியுங்கள். 18:57. நேர்வழியிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. சத்திய பாதையிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. எனவே எவர் தன் இறைவனுடைய தெளிவை கொண்டு உபதேசிக்கப்பட்ட பின்னும் அவற்றை புறக்கணித்து இறைவனுடைய உயிரோட்டத்தின் காரணமாக நான் செயல்படுகிறேன், என் கரங்களால் நான் சம்பாதிக்கின்றேன் நன்மையையும் பெருமையையும், நானே இறைவனுக்கு நிகரானவன் என்று அந்த பெருமையை கொண்டு வாழக்கூடிய அந்த நாளில் தன் இரு கரங்களும் சம்பாதித்ததைக் கொண்டு பெருமை அவனை இறைவனுடைய நினைவிட்டு மறக்கடிக்க செய்தது. இப்பொழுது இந்த பெருமை கொண்ட மனிதர்கள் யாராக இருந்தாலும் தங்களுக்கு தாங்களே அநியாயம் புரிந்து கொள்பவர்கள். இவர்களுக்கு இணையாக அநியாயக்காரர்கள் எவரையும் நீங்கள் பார்க்க முடியாது. இவர்களுக்கு திரையிடப்பட்டு விட்டன கண்கள் மீது, காதுகள் மீது மந்தம் ஏற்பட்டுவிட்டன. அதாவது விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்கள் மூடப்பட்டுவிட்டன. துர்பாக்கியம் சுமந்து கொண்டது. நடைப்பிடங்கள் இவர்கள் மனிதர்கள் அல்ல, உயிருள்ளவர்கள் அல்ல, இறந்தவர்கள். இவர்களை நீங்கள் நேர்வழிக்காக இனி அழைத்தால் அவர்கள் உங்களை அழைப்பு ஏற்க முடியாது. வடிகட்டி விட்டார்கள், வடிகேடை விதிக்கப்பட்டவர்களாகிவிட்டார்கள். இப்படிப்பட்ட துச்சம் நிகழக்கூடாது. என் இறைவனை பாதுகாப்பாயாக. உங்களுடைய பிரார்த்தனையாவது, என் இறைவனே, நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேனோ அதில் பலவற்றை நான் உணர்ந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அந்த ஏற்றுக்கொண்டதிலிருந்து நீ என்னை தவறிவிட்டு விடாதே. விஷயங்களை மறந்து போயிருக்கலாம், ஆனாலும் என் இறைவனே, எதனை நான் சத்தியந்தான் என்று மனம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏற்றுக்கொண்டதோ, இந்த ஒன்றிலிருந்தும் நானும் என்ற சந்தேகம் தவறிவிட்டேன். தவறிவிடுவதற்கு என்னை அங்கே அனுமதித்து விடாது. அப்படியே தவறு செய்துவிட்டாலும் எங்களை மன்னிப்பாயாக, பிழை பொறுப்பாயாக. உன்னை நான் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டேன். மறந்து போய்விட்டதற்காக குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. இனியும் என் முகவேஷங்களை நான் கலந்து கொள்ள மற்ற மனிதர்களுக்காக பயந்து வைத்திருந்தாலும் எனக்கு நல்லறிவை புகட்டி காலப்போக்கில் அதை நீக்கிவிடுகிறேன். வேண்டாம், என் உள்ளத்தை உனக்கே நான் உரித்தாக்குகின்றேன். என் முகத்தை காட்டி ஒன்றன்று புறமன்றமாக நான் வாழ விரும்பவில்லை. உனக்கு மட்டுமே நான் பயபக்தியாக இருக்க வேண்டும் என்று விட ஊருக்கு கடவுளுக்காக அந்த பயபக்தி என்பது அப்பொழுதும் நான் தவறிவிட்டேன். என் நன்மைக்காக என் இறைவன், ஊருக்கு காட்டுவதற்காக, இவர்களெல்லாம் நான் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எனக்கு ஒரு அடையாளம் வைத்திருந்தேன். என்னால் நான் இறைவனுடைய அடையாளத்தை நீக்கிக் கொண்டு விட்டேன். வேண்டாம் என்று அப்படிப்பட்ட துர்பாக்கியம் எனக்கு வரக்கூடாது. நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் உனக்கு மட்டுமே உறுத்தார்ந்தவர்களாகவும் உனக்கு மட்டுமே உண்மையாளாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையோடு நான் என்னை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். நிச்சயமாக எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வோன் நீ தான். உனக்கு நிகழாக பொறுப்பேற்றுக் கொள்வோம் இல்லை. சத்தியமானவன், உன்னுடைய வாக்கு உறுதியானது. வாக்குறுதிகளில் மீறாதவனும் இல்லை. ஏற்றுக்கொண்டோம். எங்களை நீ பாதுகாப்பாயாகும்.